திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொது சைவம் பற்றிய சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு சமயங்களின் தோற்றம். உரை வழங்குபவர் சிவ சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
தெய்வத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக ஆகினால்தான் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற மண்ணாசை வெண்ணாசை பொன்னாசைக்கு ஆண்டால் நிறை கொண்ட சிந்தை இல்லை. அதான் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நிந்தசீ நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். எப்படி சிந்திக்க வேண்டும்? இப்பொழுது இப்படி ஒரு வழியாக அந்த சைவம் நிலைநாட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். இதற்கு அப்புறம் நம்முடைய சிந்தனை வேறு விதமாக இந்த பின்னணி எதற்கு காட்டினேன் என்றால் அந்த வரலாற்று பின்னணி தெரிவதற்காக. நம பார்வதீபதே அரகர மகாதேவன் சமயங்கள் எல்லாம் சில தத்துவங்களை கொண்டிருக்கின்றன. சில தத்துவங்கள் தத்துவங்களாகவே நின்றுவிட்டன, அது சமயமாக பரிணமிக்கவில்லை. உதாரணமாக சொன்னால் கிரேக்க நாட்டு அறிஞர்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ் இவர்களெல்லாம் தத்துவ ஞானிகள் வரிசையில் வைத்து எண்ணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கை சமயமாக பரிணமிக்கவில்லை. ஏதென்ஸ் நகரத்தில் எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்திலே நறுமணம் கமல, இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள் எல்லாம் பேசினார். அவர்களெல்லாம் தத்துவங்களாக இருந்ததை ஒழிய சமயங்களாக பரிணமிக்கவில்லை. அதுபோல கன்ஃபியூசியஸ் இன்றைக்கு சமீப காலத்திலே சொல்வதாக இருந்தால் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் என்று ஒரு பெரிய தத்துவ ஞானி, அவருடைய கொள்கையும் தத்துவமாகத்தான் என்றது சமயமாக வரவில்லை. ஆனால் சில கொள்கைகள் தான் சமயமாக வந்தன. அப்படி வரும் பொழுது யூத மதம் கிமு 1300 வந்தது, சமண மதம் கிமு 599 வந்தது. இயேசுநாதர் எந்த மதத்திலே பிறந்தார் என்றால் யூத மதத்திலே பிறந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்திலே பிறக்கவில்லை. புத்தர் மகாவீரர் எந்த சமயத்திலே பிறந்தார்கள்? இந்து சமயத்திலேதான் பிறந்தார்கள். அப்படி சமணம் 599 ஏற்படுத்தப்பட்டது, பௌத்தம் 560 ஏற்படுத்தப்பட்டது, கிறிஸ்தவ சமயம் ஒரு சமயமாக பரிணமித்தது கிபி 400 தான். இயேசுநாதர் பிறந்த வருஷத்திலிருந்து வரல, கிபி 4 மேலதான் அது கிறிஸ்தவ சமயம் ஒரு சமயமாக வர ஆரம்பித்தது. இஸ்லாமிய சமயம் கிபி 570 வந்தது, சீக்கிய சமயம் 1469 வந்தது. குருநானக் இந்துவாகத்தான் பிறந்தார். இன்னும் சொல்ல போனால் சீக்கிய சமயம் எதற்காக ஏற்பட்டது என்று சொன்னால் இந்துக்களை இஸ்லாமியரிடத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ஆரம்பித்ததுதான் சீக்கிய சமயம். ஆச்சரியமான செய்தி, சீக்கிய சமயம் அந்த குருநானக் அதை ஏன் தோற்றுவித்தார் என்று சொன்னால் இஸ்லாமியரிடத்திலிருந்து பாதுகாப்புக்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம். அது இன்றைக்கு ஒரு சமயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது 1469 தோற்றுவிக்கப்பட்டது. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் இந்த பின்னணியை வைத்துக் கொண்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும். சைவ சமயம் என்று தோன்றியது இந்த கிமுகத்தில் சொல்ல முடியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் மாதிரி எல்லா சமயத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்களே, அந்த கணக்கு சரியா இல்லையா வேற விஷயம். கிறிஸ்து என்று ஒருவரே தோன்றவில்லை என்று ஒரு ஆராய்ச்சி உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் எ மித் என்று ஒரு பெரிய ஆங்கில அறிஞர் நூல் எழுதியிருக்கிறார். அது இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்கின்ற ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில வர ஆரம்பித்தது. நிறைய எதிர்ப்பு வந்து அதை பத்திரிகையாளர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் எ மித், ஜீசஸ் ஒரு கற்பனை தான், அப்படியே ஆராய்ச்சி இருக்கிறது. அதுக்குள்ளதெல்லாம் நான் போகல, ஒரு சமயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் கணக்கிலே வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது நம்முடைய சைவ சமயம் என்றைக்கு தோன்றியது என்று எந்த வரலாற்று ஆசிரியனும் சொல்ல முற்படவில்லை. இங்கேதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சைவம் சிவபெருமானினாரே இந்த உலகத்தை என்றைக்கு தோற்றுவித்தாரோ அன்றைக்கே சிவாகமலையும் தோற்றுவிக்கிறார். தான் சைவம் சொல்வது. இந்த உலகம் தோன்றிய காலம் வேறு, ஆகமங்களை தோற்றுவித்த காலம் வேறு என்று சொல்லவில்லை. அதனால மெய்ப்பொருள் நாயனார் கதை வச்சு சொன்னார், சேர்க்கிறார், உங்கள் நாயகனார் உண்ணம் உரைத்த ஆகமனூர் மண்மேல் எங்கும் இலாததன்று கொடுந்தேன் இயம்ப என்றான். சேர்க்கிறார் வச்சு காட்டார். அப்படியானால் இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது. சைவ சமயம் ஏற்கனவே அநாதி காலமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நால்வர்களுக்கு என்னதான் சிறப்பு? இங்கேதான் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சமய குரவரின் முதல்வராக போற்றப்படுகின்ற சம்பந்த சுவாமிகளுக்கு முன்பாக சைவம் இருந்ததா என்றால் என்ன சொல்வீர்கள்? இருந்தது, மிக நன்றாக இருந்தது. எப்படி என்றால், 63 நாயன்மார்களில் 17 நாயன்மார்கள் சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அப்ப சைவர்கள் நாயன்மார் இருப்பாங்களா? 63 பேர்ல 17 பேர் சம்பந்தருடைய காலத்திற்கும் முன்பாக வாழ்ந்தவர்கள். சிவாலயங்கள் இருந்தனவா? இருந்தன. இன்னும் ஒரு செய்தி, இந்த கலியுகம் எந்தைக்கு தோன்றியது என்று வரலாறு ஆசிரியர் கூறுகிறார்கள். பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா எல்லா இதுவும் போட்டிருப்பான், கலியுகம் 8வது வருஷம் போட்டிருப்பான். இந்த கலியுகம் எதைக்கு தோன்றியது, கலியுகம் எல்லைக்கு தோன்றியது என்று கணக்கு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீகிருஷ்ணன் இன்றைக்கு மகாசமாதி ஆனாரோ அதிலிருந்து கலியுகம் ஆரம்பிக்கிறது. கலியுகம் எந்தைக்கு ஆரம்பிக்கிறது? கிருஷ்ணன் என்றைக்கு மகாசமாதி ஆனாரோ அன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அந்த மகாசமாதி ஆன வருஷம் என்ன என்பதை கணக்கிட்டு போட்டார்கள். அது கிமு 3101. கிமு 3101. அப்படியானால் இன்றைக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு கணக்கு கூட்டுங்க? 3101 + 2000, அதுதான் கலியுகம், கலியுகத்தினுடைய கணக்கு. அப்போ இன்றைக்கு நாம் பார்த்த சமயங்கள் எல்லாம் வருஷம் சொன்னேன், கிபி கிபி தான், கிமு கிமு 1-2 தான், கிமு யூத சமயம் தான், கிமு பௌத்தம் சமம் கொஞ்சம் கிமு. அப்பொழுது அப்பொழுது வாழ்ந்தவன் என்று கருதப்படுகின்ற கிருஷ்ணன் தான் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரம், இதுதான் ஈசானுடைய கருத்து. அரே ராமா அரே கிருஷ்ணா என்று உலகம் தெரியும் ஒரு இயக்கம் இருக்கிறதே, அந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு இயக்கம் இல்லையா? சாதாரணமாக நினைக்காதீங்க, அந்த இயக்கமானது வங்காளத்திலே தோன்றிய பிரபுபாதா, சுவாமி பிரபுபாதா என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய இயக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ என்ற அமெரிக்க நகரிலே ஒரு பெரிய கிருஷ்ணன் கோயிலை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெயர் ராதாகிருஷ்ணா டெம்பிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று பெயர். 40 ஏக்கர் பரப்பிலே கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அது கட்டி முடிந்தால் உலகத்திலேயே பெரிய கோயில் அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோயிலுக்கு பேர் சூடியிருக்கிறார்கள் இந்த ராதாகிருஷ்ணா டெம்பிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதை கட்டுவது இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் என்றதற்கு பெயர். அவருடைய கீதை வால்யூம், இதுவரை கீதைக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள் வந்திருக்கின்றன, கடைசியாக சித்வானந்தார் வரை எத்தனையோ உரை விளக்கங்கள் பகவத்கீதைக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பு, கீதைக்கு இதுவரை எழுதிய வியாக்கியானங்களில் மிக அதிகமான காப்பிகள் விற்றது யாருக்கு தெரியுமா? அந்த பிரபுபாதா எழுதிய கீதை விளக்கம்தான் உலகத்திலே மிக அதிகமான பிரதிகள் விற்பனையாயிருக்கின்றன. கிட்டத்தட்ட 6 கோடி காப்பிகள் விற்றிருக்கின்றன. 6 கோடி. உலகத்திலே எந்த நூலும் அவ்வளவு வெளிவரவில்லை, அவ்வளவு காப்பிகள், அவ்வளவு பிரதிகள். அப்படிப்பட்ட புகழ்க்குரியவர். அவருடைய கருத்து கிருஷ்ணன் தான் பூரணாவதாரம். அவருடைய பல கொள்கையிலே ஒரு கொள்கை கிருஷ்ணன் தான் பூரணாவதாரம், மிச்சதெல்லாம் மகாவிஷ்ணுடைய ஒரு சார்புடைய அவதாரங்கள் என்பதுடைய கொள்கை. எதற்கு சொல்கிறேன் என்று கேட்டால், அப்படிப்பட்ட கிருஷ்ணன் மகாசமாதியான அந்த கிமு 3101 கிருஷ்ணனுடைய சமாதி எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? குஜராத் மாநிலத்தில் பிரபாஸ் பட்டான் என்ற இடத்திலே இருக்கிறது. நம்முடைய ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சோம்நாத், அந்த சோம்நாத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலே அந்த ஊர் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு பெயர் பிரபாஸ் பட்டான் என்று பெயர். அந்த இடத்துக்கு நான் இருமுறை சென்றிருக்கிறேன். கிருஷ்ணனுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம்.